அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சார்பெழுத்துக்களின் வகைகள். அந்த சார்பெழுத்துக்கள்னால் என்ன, சார்பெழுத்துக்களுடைய வகைகள் எத்தனை, அதில் மெயினாக உயிர்மெய்யும் ஆயுதமும் எப்படி தோன்றும், எந்த இடத்துல வரும், அதற்கப்புறம் தமிழில் வழங்கக்கூடிய நால் வகை சொற்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மொதல் டாபிக் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சார்பெழுத்துகளின் வகைகள். முதல் சார்பெழுத்துனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழில் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு எழுத்துக்கள் இருக்குது. முதல் எழுத்துனா என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்தது தான் இந்த முதல் எழுத்துக்கள். நம்மளுக்கு நல்லா தெரியும் உயிரெழுத்துக்கள்லாம் என்னது, அஇ, அதில் மொத்தம் 12 எழுத்து இருக்குது. மெய்யெழுத்துக்கள்னா என்ன, புள்ளி வச்ச இங்கு இச்சு அந்த எழுத்துக்கள், அது மொத்தம் 18 இருக்குது. ஸோ இந்த உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 இந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்களோட துணையும் இல்லாமல் தனியாகவே இயங்கும், ஒரு முதன்மை பெற்று விளங்கும். அதனால் இதை நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சில எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து டிபெண்ட் பண்ணி வரும், தனியாக எழுத முடியாது அந்த எழுத்துக்களை. அந்த மாதிரியான எழுத்துக்களை தான் நம்ம சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, உடல் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டில் உ அப்படின்ற வார்த்தை உயிரெழுத்தாக வருது. ஊன்றது உயிரெழுத்து. டா, இல், இந்த ரெண்டு எழுத்துக்களும் என்ன, இப்போ டா அப்படின்ற எழுத்து உயிர்மெய் எழுத்து, இல் அப்படின்ற எழுத்து மெய்யெழுத்து. நம்மளுக்கு இல் ஈஸியாக தெரியும், மெய்யெழுத்துனா புள்ளி வச்சு எழுத்து தான் மெய்யெழுத்து. இப்போ அந்த டான்ற எழுத்து எப்படி வந்துச்சு, இட்டு கூட்டல் ஆ டா அப்படின்னு பிரியுது இல்லையா. ஸோ ஒரு மெய்யெழுத்தான இட்டும் உயிரெழுத்தான ஆவும் சேரும்போது நம்மளுக்கு ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்குது. இந்த மாதிரியே மிச்ச உயிர்மை எழுத்துக்களும் உயிரையும் மெய்யையும் சார்ந்தே தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம முதல் என்ன பார்த்தோம், சார்பெழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தோம், அதோடைய முதல் வகையான உயிர்மை எழுத்துக்களாக பார்த்தோம். மொத்தம் வந்து சார்பெழுத்துக்கள் 10 வகை இருக்குது. அந்த 10 வகை என்னென்னா, இதை நம்ம நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். சில நேரம் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைன்னு கேட்பாங்க, இல்லை கீழ்காண்பவற்றில் எது சார்பெழுத்துக்கள் அல்லாததுன்னு கூட கேட்கலாம். ஸோ 10 வகை என்னென்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 எழுத்துக்களை தான் நம்ம சார்பெழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம மெயினாக முதல் 2 எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உயிர் மெயினாக என்ன, ஆயுதம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மொதல் சொன்ன மாதிரி தான், ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால் அது உயிர்மை எழுத்து, வேறு ஒன்றுமே இல்லை. ஆயுத எழுத்து அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஆயுத எழுத்துனா என்னென்னு தெரியும், 3 புள்ளி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த 3 புள்ளி வச்சு எழுதுகிற எழுத்து தான் ஆயுத எழுத்து. ஒரு முறை கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ஆயுத எழுத்துக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பேர் என்னென்னா, அக்கேனம்னு சொல்லலாம், முப்புள்ளி, 3 புள்ளி இருக்கனால முப்புள்ளின்னு சொல்லலாம், இல்லைன்னா முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தனிநிலை ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏன் தனிநிலைன்னு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆயுத எழுத்து உயிரெழுத்தோடும் சேராமல் மெய்யெழுத்தோடும் சேராமல் தனித்தே தான் இருக்கும், அதனால் அதை தனிநிலைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு கூற்று என்னென்னா, இந்த வீரர்கள்லாம் வந்து கையில் கேடயம் வச்சுருப்பாங்க இல்லையா போருக்கு போகிறப்ப, ஸோ அந்த கேடயத்தை பார்க்குறப்ப அந்த கேடயமும் இந்த ஆயுத எழுத்தும் ஒரே மாதிரி தெரியுமா, அதாவது 3 புள்ளி வச்சுருக்க மாதிரி, அதனால் இது ஆயுதம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து உயிர்மை ஆயுத எழுத்தோடைய ரொம்ப பேசிக்கான ஒரு டெஃபனேஷன். இதை பற்றி நம்ம புக்கில் சில புக் பேக் கொஷின்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆயுதம் எந்த எழுத்து வகையை சார்ந்தது, சார்பெழுத்து வகையை சார்ந்தது. அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. முதல் எழுத்து என்றால் என்ன, உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 தனித்து இயங்கி முதன்மை பெற்று விளங்குவதால் அவற்றை முதலெழுத்துக்கள் என்கிறோம். அடுத்து முதலெழுத்துக்கள் யாவை? மேலே சொன்னதில் தான் இருக்குது, உயரெழுத்து 12, மேலெழுத்து 18. சார்பெழுத்து என்றால் என்ன? இந்த உயிரையும் மெய்யையும் ஆகிய 30 எழுத்துக்களையும் சார்ந்து வருவது சார்பெழுத்து. இதில் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் வேற கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து அம்மா, அப்பா, அக்கா, தங்கை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அம்மாவும் அப்பாவும் தான் முதன்மையானவர்கள். அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள சார்ந்து இருக்கவங்க தான் யார்? அக்காவும் தங்கச்சியும். ஸோ இது இந்த முதன்மை அம்மா அப்பாவை வந்து முதலெழுத்துக்களாகவும் அவங்களுடைய குழந்தைகளை வந்து சார்பெழுத்துக்களாகவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறாங்க. அடுத்து உயிர்மை ஆயுதத்தில் புக் பேக் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உயிர்மை எழுத்துக்கள் எந்த வகையில் அடங்கும்? சார்பெழுத்து வகையில் அடங்கும். அப்புறம் கீழே அன்பு, அடக்கம், எஃகு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் சார்பெழுத்துக்களை வட்டமுடன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது நாலு வகை சொற்கள். தமிழில் மொத்தம் 4 வகையான சொற்கள் இருக்குது. அந்த 4 வகையான சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த 4 சொற்கள் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பெயர்ச்சொல், வினைச்சொல் ஈஸியாக தெரியும். ஒரு பெயரை குறித்தால் அது பெயர் சொல். எடுத்துக்காட்டு ராமன், லக்ஷ்மணன், அம்மா, அப்பா, இல்லை மதுரை, எந்த மாதிரி ஒரு ஊரை குறி, ஏதோ ஒரு நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம் இல்லையா ஒரு நவுன், அந்த மாதிரி ஒரு பெயரை குறிக்கிறது எது வந்தாலுமே அதை நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வினைச்சொல் நம்மளுக்கு தெரியும். வந்தான், சென்றான், அமர், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஒரு வெர்பு, ஒரு வேலையை செய்யக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம வினைச்சொல்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இடைச்சொல்னால் என்ன? இரண்டு சொற்களை இணைக்கிறதுக்கு ஒரு இணைப்பு சொல்லாக வரக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொல்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு ராமனும் இலக்குவனும் வந்தார்கள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ராமன், இலக்குவன் இவங்க ரெண்டு பெயர் சொல்லையும் இணைக்கக்கூடிய வார்த்தை எது? அப்போ இந்த அப்படின்றது தான் இடைச்சொல்லாக வருது. ஒரு க்வெஸ்சன் இதில் டிஎன்பிசியில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது என்னென்னா, இந்த இடைச்சொல் தனியாக வந்தால் பொருள் தராது. இந்த கூற்று வகையான கேள்விகள் கேட்பாங்க இல்லையா, ஸோ அதில் இது இம்பார்ட்டண்ட்டாக வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இடைச்சொல் தனியாக வந்தால் பொருள் தராது. அடுத்து இந்த இடைச்சொல் பெயர் சொற்களையோ அல்லது வினைச்சொற்களையோ சார்ந்தே வரும். தனியாக வந்தால் அதற்கு பொருள் இல்லை. வந்ததும் போனதும், ராமனும் லக்ஷ்மணும் அந்த மாதிரி வர்றதெல்லாமே இடைச்சொற்கள். இதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சில முக்கியமான வார்த்தைகள் நம்ம ஒரு 5-6 வார்த்தைகள் இருந்தால் அது கண்டிப்பாக இடைச்சொல்னு போட்டலாம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரி இணைப்பு சொற்களாக இருந்தால் நமக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் ஒரு பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கற்றதனாலாய பயனன் கொல் அப்படின்னு ஒரு குறள் வருது இல்லையா, அதில் கொல் அப்படின்ற வார்த்தையும் ஒரு இடைச்சொல் தான். அந்த மாதிரி இடைச்சொற்கள் வந்து தனித்து இயங்காமல் பேரையோ வினையோ சார்ந்து தான் வரும். அடுத்து நம்ம வேறு வேறு கிளாஸில் இது ரொம்ப நம்ம டீப்பாக பார்க்கலாம். அதற்கடுத்து 4வது வகையான சொல் வந்து உரிச்சொல். உரிச்சொல்னால் என்ன அப்படின்னா, பல வகையான பண்புகளை கொண்டு பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவது உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த உரிச்சொற்கள்னால் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும். மா, சால, உரு, தவ, நனி, கூர், களி இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒரு பெயர்ச்சொல் கூட இருந்துச்சுன்னா, அதை பெயர்ச்சொல் கூடயோ வினைச்சொல் கூட இருந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொற்சொடர்னு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இங்கே எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க மாநகர். இந்த மா அப்படின்றது ஒரு உரிச்சொல். மா அப்படின்னால என்னென்னா பெரிய அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வரும். ஸோ திருப்பியோட சொல்கிறேன், உரிச்சொற்கள் வேறு என்னென்ன சொற்கள் இருக்குன்னா, மா, சால, உரு, தவ, நனி, கூர், களி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபைனலாக சம்மரி என்ன அப்படின்னா, 4 வகையான சொற்கள் இருக்குது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், வினையை குறிப்பது வினைச்சொல், பெயரையும் வினையும் இணைப்பது இடைச்சொல், இடைச்சொல் பெயரையும் வினையும் சார்ந்தே வரும், தனித்து வந்தால் பொருள் தராது, உரிச்சொல் பெயரையும் வினையையும் விட்டு விலகாமல் செயலுக்கே உரிய பண்புகளை பெற்று செயலுக்கே உரிமை பெற்று வருவதால் இதை உரிச்சொல்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே கீழே ஒரு பொருத்துகை மாதிரி கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல், பெயர்ச்சொல்லுக்கு நேராக வேலன் அப்படின்றது வருது. வினைச்சொல்லுக்கு நேராக வந்தான் அப்படின்னு வருது. இடைச்சொல்லுக்கு நேராக ஐந்தும் ஆறும், ஐந்தையும் ஆறையும் இணைக்கக்கூடிய உம் வந்ததால் இதை இடைச்சொல்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து உரிச்சொல், மாவீரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மான்ற வார்த்தை வந்ததினால இதை உரிச்சொல்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.